இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் ஸ்தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அளவுமலை ராமதேவர் அளவுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடல் சமாதியிற் சேந்தனருமை காக்கவே சமாதியிற் சேந்தனருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் சனிக்கிழமைக்குரிய சத்சங்கம். வளமை போல வினாக்களுக்கு வினாக்கள் வந்த வினாக்களுக்கு விடை காண்போம். அந்த முறையில் ரெண்டு கேள்விகள் வந்திருக்கின்றது ரெண்டு சாதகரிடமிருந்து, அவற்றிற்கு விடை காண்போம். முதலாவது கேள்வி, முதல் வந்த கேள்விதான், கேள்வியை பொறுத்தவரையில் நீங்கள் அது முதல் கேள்விப்பட்ட கேள்விதான். ஆனால் அந்த சாதகருடைய வயது இளமையான வயது, ஆகவே அவருக்காக மீண்டும் அதை ஒரு முறை மூலத்தில் இருந்து பார்த்து விடுவோம். அவருடைய கேள்வி என்னவென்றால், நான் இந்த கிரியா யோகத்தில் என்னுடைய குடும்பத்தினருடன் இருந்து செயல்பட்டு வருகின்றேன். கடந்த 8 வருடங்களாக இப்போது வாலிப வயதை எட்டிவிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, பாபாஜி என்னுடன் பயணிக்கின்றார் என்பதை நாளாந்த சில சில விடயங்களில் என்னுடைய அறிவுக்கு மேலாக சில விடயம் நடக்கும் போது, என்னுடைய மனத்துக்கு மேலாக நடக்கும் போது அது பாபாஜி தான் செய்கின்றார் என்று உணர்கின்றேன். ஆனால் அது என்னுடைய மனதினால் வருகின்றதா அல்லது என்னுடைய உயிரினால் வருகின்றதா, அதாவது உள்ளிருந்து வருகின்றதா என்பதை எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்னுடைய பயிற்சி காணாது என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் அதற்குரிய சிறிய விளக்கம் கேட்கின்றார். சிறுவர்களிடமிருந்து, அதாவது இளைஞர்களிடமிருந்து இப்படியான கேள்வி வாரது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் ஏதோ ஒன்றை சிந்திக்கின்றார்கள் என்பதால் அது பாபாஜியின் கிரியா யோகத்திற்கு கிடைத்த வெற்றி. ஆகவே அந்த அன்பரின் கேள்வி வேறு சாதகரிடமிருந்தும் இறைவனை உணர்தல் பெற்று இந்த கேள்வி பல சத்சங்கங்களுக்கு முன் வந்திருந்தாலும், இந்த இளம் வயதினருக்காக இந்த கேள்வியை மீண்டும் ஒரு முறை ஆராய்ந்து பார்ப்போம். அதாவது, மூன்று விதத்தால் நாங்கள் இறை உணர்வை பெறலாம் என்று சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகத்திலும் அந்த விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலாக சைவ சித்தாந்த சிவயோகத்தில் சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மூன்று விதங்களும் என்னவென்றால், இறை உணர்வை பெறுவதென்றால் சாதனை மூலம் பெறலாம், அது ஒரு வழி. இரண்டாவது வழி, நாங்கள் மூலத்தை நோக்கி போக வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. உள்நோக்கி செல்ல வேண்டும் என்று அதை கிரியா பாபாஜியும் சொல்கிறார், அகத்தை நோக்கி செல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கிருந்துதான் இந்த கிரியா யோகமே வந்திருக்கின்றது. மூன்றாவது காரணம் என்னென்றால், மிகவும் மிகவும் முக்கியமானது, அது எல்லோருக்கும் பொருந்த வேண்டியது, ஆனால் அந்த சிந்தனை எங்களுக்கு வருவதில்லை. ஒவ்வொரு காரியமும் நாங்கள் செய்யும் போது சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக சொல்கின்றது, அதற்குரிய காரணத்தை அறிய வேண்டும். அதை பலரும் நாங்கள் அறிய முற்படுகின்றோம், ஆனால் மூலம் வரைக்கும் செல்வதில்லை. அதாவது அது அதற்குரிய விடை மேலால் கிடைத்தவுடனே நாங்கள் காரணத்தை அறிந்து விட்டோம் என்று அத்துடன் அதை விட்டு விடுகின்றோம். அந்த காரணத்தையும் ஒரு காரியமாக வச்சு அதற்குரிய காரணத்தையும் கண்டுபிடித்து மீண்டும் காரியமாக வச்சு அதற்குரிய காரணத்தையும் கண்டுபிடித்து கொண்டு போனால் சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக சொல்கின்றது, அந்த மூலத்தில் இருக்கும் பரம்பொருள்தான் எல்லாவற்றிற்கும் காரணம். அந்த நிலையை நாங்கள் உணர வேண்டும், ஒவ்வொரு விடயத்திலும் உணர வேண்டும். அதை உணர வழிக்கிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கும் பதில், கடவுள் உங்களுடன் பயணிக்கின்றார், பாபாஜி உங்களுடன் பயணிக்கின்றார் என்பது உயிர் அளவில் கிடைக்கின்றது என்பதை சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதே நேரம் அந்த காரியத்துக்குரிய காரணத்தை ஓரளவுதான் நீங்கள் உள்சென்று பார்த்துவிட்டு நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், இது இருந்ததால் தான் இது நடந்தது என்று முடித்து விடுகின்றோம். 95% ஆக்கள் என்றே சொல்லலாம். அதற்குரிய காரணம் அறிவுத்திறன். அந்த அறிவுத்திறன் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த அறிவுத்திறனைத்தான் நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலம், சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோக கருத்துக்கள் மூலமும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆகவே இந்த இளம் வயதினருக்கு நீங்கள் சில நேரம் அதை உணர்கின்றீர்கள், உங்களுடைய உணர்வு நிலை உண்மைதான், ஆனால் அது மனதளவில் கூட நின்றுவிடலாம் என்பதற்கு இதுதான் சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்படும் விளக்கம். நீங்கள் மூலத்தை நாடும் வரைக்கும் செல்ல வேண்டும். அந்த மூலம் வேறு யாரும் அல்ல, பரம்பொருள். ஆனால் அப்படியான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிப்பது குறைவு. எங்கேயோ ஒரு இடத்தில் நிப்பாட்டிவிட்டு உங்களுக்கு நடந்த துன்பமாக இருக்கலாம், அதற்கு இதுதான் காரணம் என்று அதை நிவர்த்தி செய்து கொண்டு மீண்டும் உலகியலிலும் வாழ்கின்றீர்கள், உங்களுடைய ஆன்மீகத்திலும் இருக்கின்றீர்கள். ஆகவே அந்த மூலத்தை நாட வேண்டும். அந்த மூலத்தை நாடுவதற்குத்தான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, நீங்கள் 4 நிலைகளை பின்பற்ற வேண்டும். முதலாவது நிலை கேட்டல். கேட்டல் என்றால் என்ன? ஞான சாஸ்திர நூல்களில் இருந்து அறிவை பெற வேண்டும். நீங்கள் ஞானத்தை நோக்கி போவதென்றால் மற்ற நூல்களில் இருந்து அறிவு பெறுவது தப்பல்ல, ஆனால் அந்த மூலத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால், உணர வேண்டும் என்றாலே முதல் உணர வேண்டும். நீங்கள் ஞான சாஸ்திர நூல்களில் இருக்கும் விடயங்களை, அடிப்படை கருத்துக்களை அறிய வேண்டும். அதுதான் பாபாஜியின் அருளால் சிறிய அளவில் எங்களுடைய சாதகர்களும் நாங்களும் சேர்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றோம். அது கேட்டல். அதை கேட்டவுடன் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. அது ரெண்டும் யாராலும் செய்ய முடியும். நீங்கள் ஆன்மீகத்தில் முழுமையாக பயணித்தால்தான் அதை செய்யலாம் என்ற அல்ல. நாங்கள் இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கின்றோம், அதை நீங்கள் கேட்கின்றீர்கள், அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதை நீங்கள் சிந்தித்த பின் அதுக்கு அடுத்த நிலைதான் உங்களுடைய சாதனை பயிற்சி வருகின்றது. அதில்தான் பாபாஜி வருகின்றார் உங்களுக்கு சத்குருவாக, பரம்பொருளுக்கும் உங்களுக்கும் இடையில். தெளிதல் நிலை வேண்டும். தெளிதல் நிலையை நீங்கள் 2 விதமாக பெறலாம். முக்கியமான நிலை சாதனை, மற்றைய நிலை நீங்கள் பெறுவதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள், அது மனதளவில். மனதளவில் பெறுவது நிரந்தரம் அல்ல. ஏனென்றால் உங்களுடைய மனம்தான் உங்களுக்கு அந்த தெளிதலை தருகின்றது. ஆனால் நீங்கள் உயிரென்றும் மாயையினால் கற்பனை செய்து கொள்ளலாம். அங்குதான் நாங்கள் சில இடங்களில், பெரும்பாலான இடங்களில் தவறி விடுகின்றோம். அந்த நேரம்தான் சாதனை பயிற்சி முக்கியம். நாங்கள் எவ்வளவுதான் அறிவு பூர்வமான ஆட்களாக இருந்தாலும் அந்த நிலையை நாங்கள் மூலத்தை அடைய வேண்டுமென்றால் இந்த பிறப்பில் கூட நாங்கள் சில நேரம் அதை அடைந்து விட முடியாது. ஆனால் உலகியலில் வாழும்போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து சொல்கின்றது. இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மாத்திரமல்ல, உலகியல் வாழ்க்கைக்கும் என்று திட்டவட்டமாக சொல்கின்றது. அதனால்தான் இந்த சைவ சித்தாந்தம் முழுமையானது. ஆகவே நாங்கள் இந்த மூலத்தை நாடுவதை உலகியலில் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விடயத்திலுமே நாங்கள் அந்த மூலத்தை நாட வேண்டும். அது ஆன்மீக சம்பந்தமான விடயமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அல்ல. உங்களுடைய நாளாந்த வாழ்க்கை, அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி, இரண்டையுமே அந்த நாள் முடிவில் நீங்கள் சிந்தனை செய்தாவது பார்க்க வேண்டும். அப்படி நாட சிறிது சிறிதாக பழகி கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த நாடுதல் அகத்தை நோக்கி செல்ல தொடங்கிவிடும். அந்த பயிற்சி உங்களை ஒரு காலத்தில் இன்னொரு பிறப்பில் மூலத்தில் கொண்டே விடும். ஆனால் மனதளவில் இதெல்லாம் இறைவன்தான் செய்கின்றார் என்று விடை கிடைத்து விட்டதே என்று சொல்லிவிட்டு எனக்கு இப்போது விளங்கிவிட்டது, எல்லாம் இறைவன்தான் என்று வாயளவில் சொல்லிவிட்டு மனதளவில் நினைத்து விட்டிருந்தால் அது உயிரளவிற்கு போகாது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆனால் அது முதல் படியாக நீங்கள் வைத்து கொள்ளலாம். ஆனால் எனக்கு விடை கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த இடத்திலேயே உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி ஸ்தம்பிதமாகிவிடும் என்று சைவ சித்தாந்தமும் கிரியாயோகமும் சொல்கின்றது. இதை எங்களுடைய குருமார்கள் சொன்னதை உங்களுக்கு கூறுகின்றேன். ஆகவே மூலத்தை நாடுவது உங்களுடைய உணர்வு ஆகிய உயிரில் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு காலம் எடுக்கும். இருப்பினும் ஒவ்வொரு விடயத்திலும் போகக்கூடிய அளவு போங்கள். ஆனால் அது பரம்பொருள்தான் என்பது உங்களுக்கு வெளிச்சமாகும். அதை நீங்கள் உங்களுடைய உணர்வு நிலை உயிர் நிலையில் எடுக்க வேண்டுமென்றால் அந்த நிலையில்தான் அந்த உணர்வு கொண்டுவர வேண்டுமே தவிர, மனதினால் விடை கிடைத்து விட்டதே என்று சொல்லி பரம்பொருள்தானே விடை என்று சொல்லி போட்டிருப்பீர்களாக இருந்தால் அது மாயை உலகத்தில் நீங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அது உங்களை மாற்றும். ஒவ்வொரு கணத்திலும் அதற்கு பிறகு அதை ஞாபகப்படுத்தும், அதற்கு பிறகு அது மாற்றும். ஆகவே அதிலேயே நீங்கள் நிற்க வேண்டுமென்றால் அது, திரும்பவும் சொல்கின்றேன், எங்களுடைய வினைக்கணக்குத்தான் அதற்கு காரணம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அது இந்த பிறப்பல்ல, இன்னும் பல பிறப்புகள் கூட அந்த இறுதி நிலைக்கு நீங்கள் வரலாம். அந்த நிலைக்கு வரும்போதுதான் நீங்கள் முழுவதுமாக பற்றற்று ஆன்மீகத்தின் இறுதி நிலைக்கு கிட்ட போய் அது பாபாஜியின் உதவியால் அந்த சாதனையால் தான் நடக்கும் சாதகர்களாகிய கிரியா சாதகர்களுக்கு. அதன் பின் தான் பரம்பொருள் உங்களை வந்து ஆட்கொள்ளுவார் என்று கிரியா பாபாஜி அதை விளக்கம் கொடுத்திருக்கின்றார். சைவ சித்தாந்தத்தில் அதை எங்களுடைய குருமார்கள் மூலம் அறிந்திருக்கின்றோம். அதன் மேற்கு மேலே வாசிப்பு மூலமும் அறிகின்றோம் புதன்கிழமைகளில். ஆகவே இந்த இளம் வயதினர் கேட்ட கேள்விக்கு, அது எந்த சாதகர்களாகவும் இருக்கலாம், சிவனடியார்களாகவும் இருக்கலாம், மற்றைய பொதுமக்களாகவும் இருக்கலாம், அந்த மூலத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், அந்த பயிற்சியை நாங்கள் தொடங்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு நடப்பதெல்லாம் நன்றாகவே நடக்கின்றது. நடக்கப் போவதும் நன்றாகவே நடக்கும், நடந்து முடிந்ததும் நன்றாகவே நடந்தது. ஆகவே எந்த விடயத்திலும் காரியத்துக்குரிய காரணத்தை கண்டுபிடியுங்கள் என்று இந்த சிறுவருக்கு, இந்த இளம் வயதினருக்கு இந்த பதிலை கொடுக்கின்றேன் என்றான் அவருடைய கேள்வியில். அடுத்தது ஒரு சாதகரிடம் இருந்த கேள்வி, இறைவன் வெளியிலும் இருக்கின்றார் ஒளியாக, ஆன்மாக்களுக்கு உள்ளும் இருக்கின்றார் ஒளியாக என்று உங்களுடைய சைவ சித்தாந்த வகுப்பில் சொல்லி இருக்கின்றீர்கள் ஒரு இடத்தில். அதற்குரிய விளக்கம் என்ன? அதை ஏன் அவரை இரண்டு விதமாக பிரித்து காட்டியிருக்கிறார்கள் சைவ சித்தாந்தத்தில் என்பது அந்த கேள்வி. உண்மை ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையே புறத்திலும் இருக்கின்றது அகத்திலும் இருக்கின்றது என்று சத்குரு கிரியா பாபாஜியும் கூறுகின்றார், அருளாளர்களும் கூறுகின்றார்கள். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து எல்லாம் கூறுகின்றது. ஆகவே நாங்கள் புறத்திலும் அகத்திலும் செயல்பட வேண்டுமென்றால் முதல் கேள்வியில் கண்ட மூல விடையை வைத்தே அதை ஆராய்வோம். ரெண்டுக்கும் பரம்பொருள்தான் காரணம். ஆனால் அதை சைவ சித்தாந்தத்தில் எங்கே சொன்னேன் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் ஏதோ ஞாபகம் வைத்து அதை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அதை அடிப்படை கருத்தில் சொல்லியிருந்தால் அதற்குரிய காரணம், இறைவன் எப்படி, பரம்பொருள் எப்படி எங்களுடன் புறத்தில் ஒளியாக செயல்படுகின்றார் என்றால், எங்களுக்கு இந்த தனு கரண புவன போகத்துக்கால் போகங்களால் இந்த உடலை தரும்போது இந்த உடலை அவர் ஏன் தந்தார்? வினைகளை ஆற்றுவதற்கு, பக்குவப்படுவதற்கு. ஆன்மா வினைகளை கழிப்பதற்கு, அதான் ஆற்றுவதற்கு. அந்த பக்குவ நிலைக்கு போவதற்காகத்தான் அந்த உடல், உலகம், உலகப் பொருட்கள், உடலில் பொருத்தப்பட்ட கருவிகள் இந்த நான்கும். ஆகவே அவர் புறத்திலிருந்து என்ன செய்கின்றார்? அந்த ஒளி என்று சொன்னது சைவ சித்தாந்தத்தில் புறத்திலிருந்து அவர் எங்களுக்கு வினைகளை ஊட்டுகின்றார், செய்ய வேண்டிய வினைகளை. அதான் அவருடைய புற ஒளி. அகத்திலிருந்து என்ன செய்கின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், அந்த ஆன்மாவுக்கு அந்த வினைக்குரிய விருப்பு வெறுப்பை அதே இறைவன் தான் தூண்டுகின்றார். அதாவது உங்களுக்கு உணவையும் தந்து உங்களை சாப்பிடவும் பண்ணுகின்றார். ரெண்டு முறைவன் தான், பரம்பொருள் தான் என்று சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக சொல்கின்றது. ஆகவேதான் இறைவன் ரெண்டிடத்திலும் இருக்கின்றார், புறத்திலும் இருக்கின்றார், அகத்திலும் இருக்கின்றார். புறத்தில் இருக்கும் போது அந்த ஆன்மாவுக்கு அவர் கணக்குப்படி வினைகள் கொடுக்கப்படுகின்றது. அகத்தில் இருக்கும் போது அந்த வினையை மாத்திரம் பற்றுவதற்குரிய விருப்பு வெறுப்பை கொடுக்கின்றார். அது துன்பத்தையும் கொடுக்கலாம், அந்த பற்றுதலால் இன்பத்தையும் கொடுக்கலாம். அது வினப்பயனின் முடிவு. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு, இறைவன் இருநிலையிலும் இருப்பது உண்மை, ஆனால் சைவ சித்தாந்த கருத்துப்படி அவர் அந்த இருநிலையிலும் இருப்பதற்குரிய காரணம் ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கு அவருடைய செயல்முறை திட்டங்களை இப்போது படித்து வருகின்றோம், அடிப்படை கருத்துக்கள். ஆகவே அந்த பக்குவ நிலைக்கு கொண்டு போவதற்காக அவர் இரண்டு நிலையிலும் இருக்கின்றார் என்று பேராசிரியர்களுடைய உரைகளிலிருந்து கிடைத்த தகவல்களை உங்களுக்கு தருகின்றேன். அதுதான் இந்த அன்பர் கேட்டதற்குரிய பதில். அடுத்ததாக கேள்வி ஒன்றும் இல்லை. இருப்பினும் மூன்றாவதாக நாங்கள் இன்று சிந்திக்கப் போவது, இந்த திங்கட்கிழமை, வரும் திங்கட்கிழமை தீப ஒளி நாள், எல்லோராலும் கொண்டாடப்படும் நாள், உலகியல் அளவில் கூட கொண்டாட்டம் நடைபெறும் பெரிதாக. அதே நேரம் சாதகர்கள் என்ற முறையிலும் அந்த கொண்டாட்டம் உண்டு. நாங்கள் சாதகர் என்ற முறையில் அதை ஒரு பார்ப்போம். நாங்கள் உலகியலை கொண்டாடுவது அது எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டு விட்டது எங்களுடைய பெற்றோர்களால், உலகத்தால் எப்படி கொண்டாடுவதென்று எல்லாம் தெரியும். அதில் விளக்கத்திற்கொன்றும் தர தேவையில்லை. ஆனால் கிரியா சாதகர்கள் அதை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை சிறிது சிந்திப்போம். அதாவது தீப ஒளி, நாங்கள் இந்த இரண்டாவது கேள்வியிலேயே சிந்தித்து விட்டோம். ஒளி, புற ஒளி, அக ஒளி. இந்த தீபாவளியை நாங்கள் அக ஒளியை மேம்படுத்துவதற்கு ஆன்மா நிலையிலிருந்து நாங்கள் இறைநிலையைத்தான் புற ஒளி அக ஒளி என்று அந்த கேள்வியில் பார்த்தோம். ஆன்ம நிலையில் அக ஒளியை தூண்டுவதுதான் இந்த தீப ஒளியின் யோகா அல்லது கிரியா யோகா என்றும் சொல்லலாம், சைவ சித்தாந்தம் என்றும் சொல்லலாம். அங்கிருந்து வந்தபடியால் அந்த அக ஒளியை தூண்டுவதை நினைவுபடுத்தும் நாளாகத்தான் நாங்கள் சாதகர்கள் அதை கருத வேண்டும் ஆன்மீகத்தில். ஏனென்றால் அங்கு நாங்கள் ஆணவ மலம் இருட்டில் இருக்கின்றோம். அந்த ஆணவ மலத்திலிருந்து வெளியாவதற்கு பதியாகிய இறைவனின் ஒளி தேவை. இருட்டிலிருந்து ஒளிக்கு வருவதை மீண்டும் நினைவுபடுத்துவதற்கும் அந்த திருநாள் எங்களுக்கு உதவி செய்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த நாளிலாவது நாங்கள் இன்னும் இருட்டில்தான் இருக்கின்றோம், வெளிச்சத்துக்கு வர வேண்டும். அந்த வெளிச்சம் பரம்பொருள்தான். ஆகவே அந்த நாளிலாவது அதை நினைவு கூறுவோமாக இருந்தால் அது எங்களை நல்ல பாதையில் அழைத்துச் செல்லும். அதுதான் இருட்டிலிருந்து ஒளிக்கு அழைத்துச் செல்லும் விடயம். அதை அந்த நாளில் நினைவு கூறலாம். அதுக்கடுத்ததாக இந்த திருநாளில் தான் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் 1952 ஆம் ஆண்டு உலக கிரியா யோகா தலைமையகத்தை சாந்தோம் சென்னையில் தொடக்கி வைத்தார். ஆகவே கிரியா சாதகர்களுக்கு அந்த நாள் முக்கியமான நாள். சத்குரு கிரியா பாபாஜியின் மூலமாக இந்த உலகத்தில் அல்லற்படும் ஆன்மாக்கள் எல்லோருக்குமாக இந்த கிரியா யோகம் தலைமையகம் தொடக்கப்பட்டது. இந்த கிரியா யோகத்தை செயல்படுத்துவதற்கு அது நன்றாகவே தொடக்கப்பட்டது, நன்றாகவே போய்கொண்டிருக்கின்றது, நன்றாகவே போகும். அதில் ஒருவிதமான அச்சமும் இல்லை. ஆகவே இந்த தீபாவளி நாளில் இன்னொரு விடயத்தையும் பாபாஜி தன்னுடைய புத்தகத்தில் கொடுத்திருக்கின்றார். ஏழைகளுக்கு இந்த நாளில் உங்களால் முடிந்தளவு உதவி செய்யுங்கள். அதையும் விளக்கமாகவும் கொடுத்திருக்கின்றார். பெரிய உதவியை அவர் கேட்கவில்லை, பண உதவியை. ஏதாவது உணவு, இனிப்புக்கள், இதை விட ஏதாவது துணிகள். உங்களால் முடிந்த அளவு இந்த திருநாளில் அந்த தொண்டை செய்யுங்கள். வாழ்நாள் முழுக்க செய்வதுதான் அவருடைய குறிக்கோள், பண்ண வேண்டியது. இருப்பினும் இந்த திருநாளிலாவது நீங்கள் எல்லோரும் குதூகலிக்கும் போது உலகத்தில் ஏழைகளையும் உங்களுடன் உங்களுடைய அன்புக்கு அழைத்து உங்களுடைய அன்பால் அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு ஏதாவது செய்யுங்கள் என்று அதை வலியுறுத்துகின்றார் அவருடைய புத்தகத்தில். அதைத்தான் எல்லா அருளாளர்களும் சரி, சைவ சித்தாந்தத்திலும் சரி, இந்த அன்பு தொண்டு எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அது எல்லோராலும் செய்யக்கூடிய விடயம், ஒரு சிறு அளவு. ஆகவே அன்பர்களே, இந்த திங்கட்கிழமை வரும் இந்த தீப ஒளியாகிய உலகில் தீபாவளி என்று சொல்லப்படும் திருநாளில் இவற்றை நீங்கள் செய்யுங்கள். இந்த நாளில் செய்வது மிகவும் உகந்தது. நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாருடன் மற்றவர்களுடன் அந்த அன்பு என்பதை அந்தன்று நிலைநாட்டுங்கள். அது வாழ்நாள் முழுக்க நிலைநாட்ட வேண்டியது ஒன்று. இருப்பினும் அந்த நாளில் மிகவும் கூர்மையாக கவனித்து அதை செய்யுங்கள். அதனால் பாபாஜி நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். ஏனென்றால் அவர்தான் அந்த பணியை செய்ய வேண்டும், பரம்பொருள்தான் செய்ய வேண்டும். தங்களுடைய பணிகளை இந்த குழந்தைகள் எல்லாரும் செய்கின்றார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் நிச்சயமாக மட்டற்ற மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லி அந்த தீப ஒளி வாழ்த்துக்களை இன்றே உங்களுக்கு சங்கம் சார்பில் தெரிவிக்கின்றேன். மீண்டும் எங்களுடைய தீப ஒளி நாளில் கூட நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக தொடர்புக்கு வருவோம். நிச்சயமாக அந்த திங்கட்கிழமை எல்லோரும் உங்களுடைய பணிகளை செய்யுங்கள் என்று சொல்லி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து இறைவனையா கார்த்திகேயன் ஐயாவுடைய கருத்துக்களை எடுப்பதற்கு உங்களை கூட்டி செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இறைவன் ஐயா அணைப்பிருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் பிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் வடமை போல் கேள்வி பதிலக்கூடிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. இன்றைய முதலாவது கேள்விக்குரிய பதிலாக, கடவுளை மூன்று விதத்தெல்லாம் மூன்று விதத்தால் உணரலாம் என்று மிக சிறப்பான விளக்கம் தரப்பட்டது. அதாவது சாதனை மூலம், மூலத்தை நோக்கி அதாவது அகத்தை நோக்கி செல்லுதல், மூன்றாவது ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் அதற்குரிய காரணத்தை கண்டு அறுதல், இறுதியாக மூலத்தை நோக்கி அறுதல் என்ற மூன்று விடயங்களில் இதற்குரிய பதில் சிறப்பாக விளக்கப்பட்டு, அதன் மூலம் இந்த மூன்று விடயங்களையும் நாங்கள் செய்யும் போது எங்களுடைய அறிவு திறனை கூட்டிக் கொள்ளும் போது மூலத்தை நாட முடியும் என்றது சிறப்பாக உணரக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, ஞான சாஸ்திர நூல்களில் இருந்து விடயங்களை அறிய வேண்டும். அது மிகவும் முக்கியமானது என்பதை சிந்தித்து அடுத்து சாதனைக்கு வர வேண்டும். அப்போதுதான் தெளிவின்மைக்கு வரலாம். தெளிவின்மைக்கு வரும்போது மூலத்தை நாடலாம் என தெளிவாக சிறந்த பதில் கிடைக்க பெற்றது. அடுத்து இரண்டாவது கேள்விக்கும் சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அதாவது பரம்பொருள் அகத்தையும் புறத்தையும் இருப்பதற்குரிய காரணங்களுக்கு உரிய பதில். காரணம் என்னவென்றால், பரம்பொருள் புறத்திலும் அகத்திலும் இருக்கின்றார் என்பதற்குரிய காரணம் ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக என்பது சிறந்த பதில் சுருக்கமாக தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து இரண்டு கேள்விகளுக்குரிய பதிலை அடுத்து தீபாவளி வருகின்றது. தீபாவளியும் அதே போன்று அகவுடைய தூண்டு நாளாக தீபாவளி கருதப்பட வேண்டும். இருட்டிலிருந்து ஒளிக்கு வருவதை குறிக்கும் நாளாக தீபாவளி அமைந்துள்ளது என்று விளக்கப்பட்டது. அடுத்து ஏழைகளுக்கு தீப திருநாளில் அன்பு தொண்டு சேவை செய்யுமாறு யோகியார் கூறியதை ஞாபகப்படுத்தி அதையும் சாதனை செய்து அதனுடைய பலனை பெற வேண்டும் என்று சிறப்பாக கூறியது மிகவும் நன்றாக இருந்தது. எனவே நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். நன்றி இறைவனையா. அதை ரத்தின சுருக்கமாக மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றீர்கள் சாதகர்களுக்கு. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு இளைஞர் நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு. அது ரொம்ப பெரிய சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இளைஞர் கேட்கக்குள்ள அவங்க எந்த அளவுக்கு அந்த சிந்திச்சிருப்பாங்கன்றது என்னோட அளவுல கற்பனை பார்க்கல. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அந்த கேள்விக்கு பாபாஜியினுடைய திருவருளால் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள்லாம் எடுத்து நீங்க கொடுத்த விஷயம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம். உள்ளொலி புற ஒலி என்ற ஒரு விஷயத்த ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஆக அதை நம்ம அறியாத வழி அது தெரியல. அது ஒரு மறைப்பொருளா இருக்கு. அத உமாபதி சிவா அழகா சொல்லுவாரு, இருளுக்கும் ஒளிக்கும் ஒரே இடம்னு சொல்லுவாரு. ஒரு இடத்துல இருள் இருக்குன்னா அந்த இடத்துல லைட் போட்டா டக்குன்னு வெளிச்சம் வரும். அந்த லைட் ஆஃப் பண்ணா இருள் வரும். அப்ப ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கு. அப்ப ரெண்டு விஷயமும் ஒரு ஆன்மாக்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை அறியக்கூடிய விஷயம்னா இந்த கிரியா யோகத்தினுடைய செயல்பாடு. அதை நல்லா விளக்கமா பாபாஜியுடைய திருக்கருத்தால் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அடுத்தபடியாக தீபாவளியுடைய திருநாளை பத்தி நல்லா சிறப்பாக சொன்னீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், உலக லெவல்ல தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் வாழக்கூடிய அத்தனை இடத்துலயும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவாங்க. இந்த பண்டிகையை எல்லாரும் சிறப்பாக பாபாஜியினுடைய கருணையால எல்லாரும் சிறப்பாக கொண்டாடி தீயவற்றை நீக்கி நல்லவற்றை சேர்த்து பாபாஜிக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் நம் என்றும் தீபாவளியாக கொண்டாட நம்மளுடைய மனப்பக்குவத்தை உருவாக்கி அவருக்கு நன்றி சொல்லி வாழ்வோமாக. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மீண்டும் நல்ல சுருக்கமாக அதை மீண்டும் வலியுறுத்தினீர்கள், மீண்டும் அதில் சில புதிய சுருக்கத்தையும் கொண்டு வந்தீர்கள். மிகவும் அருமை, வளமை போலவே பாபாஜியின் அருளினால் அது நடந்தது. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம.